ராதே கிருஷ்ணா. மார்கழி மாசம் 9 நாள், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ, தீலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? உண்மகள்தான், ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் எல்லா விதத்திலையும் பக்திய அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஸ்வயம் பூமி பிராட்டியோடைய அவதாரமா இருக்கிறதுனால பூமியிலே எத்தனை விதமான பக்தி உண்டோ அத்தனை விதமான பக்தியையும் அறிஞ்சு வச்சிருக்கா. பிரகல்லாதன் சொல்லும் பொழுது நவவித பக்திய சொல்றான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்தியினாலே விஷ்ணுவை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஸ்ரவணம் அப்படின்னா பகவானுடைய கதைகள், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய நாமங்கள் இதெல்லாம் கேட்கறது. கீர்த்தனம் அப்படின்னா பகவானுடைய குணங்களை பாடுறது, பாகவதம் ராமாயணம் பிரபந்தம் இதெல்லாம் பாராயணம் பண்றது, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றது, இதெல்லாம் கீர்த்தனம். ஸ்மரணம் பகவானை நினைக்கிறது, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம். பாத சேவனம் பகவானுக்கு பாத சேவை பண்றது. எப்படி திருப்பார்கடல்ல தாயார் அழகா பகவானுக்கு காலை பிடிச்சு விட்டு இருக்காளோ அது பாத சேவனம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம், பகவானுக்கு அர்ச்சனை பண்றது. உத்தவர் விடாம கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பாகவதத்துல காண கிடைக்கிறது. வந்தனம் பகவான் அழகா நமஸ்காரம் பண்ணி பகவானை பெரியவன் ஏத்துக்கிறது, பகவானுக்கு முன்னாடி கைகூப்பி நிக்கிறது, இதெல்லாம் வந்தனம். தாசியம் நான் பகவானுடைய தாசன் அப்படின்னு நம்மை நாம் பாவித்துக் கொள்வது. ஆஞ்சநேயரிடத்துல நீ யார் அப்படின்னு யார் கேட்டாலும் அடியேன் ராமதாசன் அப்படின்றார். கூரத்தாழ்வான் இடத்துல நீங்க யார் அப்படின்னு கேட்டா உடனே கூரத்தான் உடனே சொல்ற அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்றார். அதெல்லாம் தான் நம்ம ஆத்மாவுக்கு அடையாளம், தாசியம். நம்ம பகவானுடைய வேலைக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அகம்பாவம் வராது. தாசியம் சக்கியம் பகவானை அழகாக சகாவா பாக்கிறது, அர்ஜுனன் போலே, உத்தவர் போலே, சுதாமா போலே பகவான ஃப்ரெண்டா பாக்கிறது, கோபால குழந்தைகள் போலே. ஆத்ம நிவேதனம் கோபிகைகள் போல தன்னுடைய ஆத்மாவையே பகவானிடத்துல ஒப்படைக்கிறது. உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அப்படின்னு ரமண மகரிஷி சொன்னா போலே அவன் வைத்திருக்கும்படியான நிலைமையில இருக்கிறது பேர் ஆத்ம நிவேதனம். இப்படி ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்றான். இந்த 9 விதமான பக்தியையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம். இது போல நிறைய பக்தி இருக்கு, காந்தா பக்தி, பயபக்தி, துவேஷ பக்தி, இதெல்லாம் நாரத மகரிஷி பக்தி சூத்திரத்திலே சொல்றது. பயபக்தினா கம்சனை போல பகவானை கண்டு பயப்படுறது, துவேஷ பக்தி அப்படின்னா சிசுபாலன் ராவணன் போல பகவானை நினைச்சாலே வெறுக்கிற நாஸ்திகவாதிகள் எல்லாம் வெறுக்கிறா இல்லையா, ஆனா அதுவும் பக்தி தான் அப்படின்ற பெரியவாள். காந்தா பக்தி ருக்மிணி விராட்டி சத்யபாமா அந்த 16108 பத்தினிகள் பகவான பர்த்தாவா பாக்கிறது காந்தா பக்தி. இப்படி பலவிதமான பக்தி உண்டு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்தி அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த பக்திகளை தொலைச்சின்றிருக்கிற வாழோட நமக்கு ஒரு சம்பந்தம் வேணும். இப்ப ஒரு ரூம்ல ஏசி இருக்கு அப்படின்னா அந்த ஏசி ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த ரூம்ல நம்ம போயிட்டா வச்சுக்கோங்க அந்த ஏசியுடைய சில்னஸ் நமக்கும் வந்துடும். இப்ப ஒரு பெரிய முதலாளி இருக்காரு, அவருக்கு வேலைக்காரனா நம்ம இருக்கோம் வச்சுக்கோங்க, டிரைவரா இருக்கோம் வச்சுக்கோங்களேன். அப்ப ஏசி கார்ல அந்த முதலாளி போகும்பொழுது அவரு அவருக்காக ஏசி போட்டாருன்னா வண்டி ஓட்டுற டிரைவருக்கும் சேர்த்து அந்த ஏசி வந்துடுறது. அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, ஏசிக்கு செலவு பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றது எல்லாம் முதலாளி. ஆனா டிரைவரா இருக்கிற ஒரு காரணத்தினால ஆச்சரியமா சம்பளமும் வாங்கிட்டு ஏசியும் அனுபவிச்சுக்கலாம். அதுபோல பாகவதா இடத்திலே நாம அந்யோன்யமா இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான பகவத் அனுகிரகம் நம் வரைக்கும் பாயும் அப்படின்னு. எப்படி நெல்லுக்கு இறைச்ச நீர் வரப்போறது இருக்கக்கூடிய செடிகளுக்கும் சேர்ந்து பயன் தரா போலே, ஆச்சரியமாக பாகவதாளுடைய சம்பந்தம் நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்றா பெரியவாள்ல. அதனாலே ஆண்டாள் திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்திய தன்னுடைய தோழியா பாவிக்கிறா, தன்னுடைய மாமா பொண்ணா அம்மான் அப்படின்றோம் இல்லையோ, அந்த மாதிரி மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அப்படி பாவிச்சுக்கிறா. அப்பொழுதுமே திவ்ய தேசத்தில் இருக்கிறவாளோட நமக்கு ஒரு சம்பந்தம் இருந்தது அப்படின்னா அந்த சம்பந்தமே நமக்கு திவ்ய தேச பெருமாளை நன்னா அனுபவிக்க சுகப்படுத்தி சௌகரியத்தை கொடுத்திருமா. இப்ப நம்ம திருப்பதி போறோம், திருப்பதியில நமக்கு யாராவது நல்ல தெரிஞ்சவா இருக்கா, பழக்கப்பட்டவா இருக்கா வச்சுக்கோங்களேன், அவகிட்ட கேட்டுக்கலாம் எப்ப வந்தா நன்னா சுவாமியை சேவிக்கலாம், இப்ப கூட்டம் இருக்கா. இப்ப திருப்பதினா நம்ம தானா போகணும் அப்படின்னா முன்னாடியே இடம் பார்க்கணும், தங்கறது பார்க்கணும், சாப்பாடு, அந்த கூட்டத்துல பெரிய பாடு. நமக்கு தெரியப்பட்டவா இருந்தா அப்படின்னா அவத்துல போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுடலாம், அவா சொல்றபடி கேட்டுக்கலாம், சுவாமியை தொடர்ந்து மட்டும் லைன்ல நின்னா போதும். அதுலயும் அவளையால தெரிஞ்சவாதான் சைட்ல உள்ள போயிடலாம். அப்ப ஒரு சம்பந்தம் இருந்தா நன்னா தானே இருக்கும், விவிஐபி தரிசனம் மாதிரி கிடைச்சிடும் இல்லையா. அது போல இப்ப இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய மந்திரிகள் பெரியவாள்லாம் இருக்கா, அவள்லாம் என்ன பண்ணுவா, அவளுடைய பணத்தை எல்லாம் நேரடியாக அவ பேர்ல வச்சுக்காம பினாமின்னு சொல்லி ஒரு ஆள் பேர்ல வைப்பா. ஆனா அந்த பினாமிக்கு வேண்டிய சுகம் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிட்டுதான் இருக்கும், அவனும் அழகா சுகமா இருப்பான். அதுபோல இந்த சத்சங்கம் அப்படின்றது, பாகவத சங்கம் அப்படின்றது அவள் என்ன அனுபவிக்கிறாளோ அந்த அனுபவத்தை நமக்கும் சேர்த்து கொடுத்துடுமா. அதனால ஆண்டாள் மாமான் மகளே அப்படின்னு ஒரு தோழியை எழுப்புறா. பெரிய பாக்கியம் அல்லவா, எப்பொழுதும் நன்னா ஞாபகிச்சுக்கோங்கோ, தேக பந்துக்களை நாம ரொம்ப நெருங்கின பந்துன்னு நினைக்கிறோம், இல்லவே இல்லை. ஆத்ம பந்துக்கள் தான் நமக்கு என்னைக்குமே ரொம்ப நெருங்கினவர்கள். அந்த ஆத்ம பந்துக்கள் நம்மள அழகா பகவானுடைய திருவடிகள்ல கொண்டு போய் சேர்ப்பா. தேக பந்துக்கள்லாம் அனுகூல சத்ரு அப்படின்வா. பிரஹ்லாதனுக்கு பாருங்கோ, அவ அப்பா ரொம்ப நெருங்கின பந்தம் தானே, ஆனா பகவான் அடையவிடாம தடுத்த அனுகூல சத்ருவே இரண்ய கசிபுதான். அப்ப தேகபந்தத்தை காட்டிலும் ஆத்மபந்தமானது விசேஷம். அதனால எப்பொழுதுமே ஆத்மபந்தத்தை பெருசா எடுத்துக்கணும். ஆச்சரியம் வடுக நம்பி இவாள்லாம் ஆத்மபந்துக்களுக்கு தான் பிராதான்யம் கொடுக்கறா. தேகபந்துக்களை பார்த்தா பயப்படுறா, ஏன்னா நம்மள எங்கேயாக்கு இழுத்துட்டு போயிடுவாளோ, பகவத் சாநித்தியத்தை விட்டு இறங்கி போயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறா. அதனால ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா, தன்னுடைய ஒரு தோழியே ஆத்ம பந்துவே தன்னுடைய பந்துவா பார்த்து சொல்றா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அழகா விளக்கெல்லாம் எரிய வச்சுட்டு மங்களகரமா அவ தூங்குறாள், நன்னா வாசம் எல்லாம் வீசறதும். எப்பொழுதுமே நம்ம தூங்கும் பொழுது ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தூங்குவோம், கண்ணா மின்னால தூங்க மாட்டோம், நம்ம இந்த இடத்துலதான் படுத்துக்கணும், இப்படிதான் பாய் போட்டுக்கணும், இப்படிதான் தலானி வச்சுக்கணும், இப்படி ரொம்ப சௌகரியங்களோட தான் தூங்குவோம். இந்த தூக்கத்துல ஒரு சௌகரியம் ஃபீல் பண்றோம் பாருங்க, அதை அடையறதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்றோம் பாருங்க. அது போல பக்தியில தலைக்கிறதுக்கும் பிரயத்தனம் பண்ணணும். பக்திய அப்பாடா இந்த மாதிரி நான் பக்தியை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு பக்தியில சௌகரியமா பகவானை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆசை வரும். இவள் சௌக்கியமா தூங்குறாளாம், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ, சீலனை மேல் கண் வளரும், மாமான் மகளே. அதுவும் இவள் நல்ல பக்தை, பகவத் தியானத்தை தூங்குறா, அதனால இவள் எழுப்புறா. சாதாரணமா தூங்குறவாள் எழுப்பப்படாது அப்படின்னு இவள் எழுப்புறா. ஏன் அப்படின்னா உத்தமமான பாகவதர்கள்லாம் ஏகாந்தமா சுவாமி அனுபவிச்சுட்டு இருக்காள். அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் பகவத் தியானத்தை மூழ்கி கிடக்கிறா, இன்னொரு பக்கம் சம்சாரிகள் எல்லாம் திரும்ப திரும்ப துக்கம் கவலை கோபம் பயம் பொறாமைன்னு டென்ஷன்லயே காலத்தை கழிச்சுட்டு இருக்கா. ஆண்டாளுக்கு அது பொறுக்க முடியல. நீ மட்டும் நல்லது அனுபவிக்கிறா, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமா, கூடியிருந்து குளிர வேண்டாமா, நல்ல ஒரு வஸ்து அப்படின்னா எல்லாரோடய பகிர்ந்து உண்ண வேண்டாம், அப்பதான் அதோட ஆனந்தம் விருத்தி ஆகும். நீ எப்படி போய் தூங்கிட்டு கிடக்கிற, நீ வெள்ளவா, உன் அனுபவத்தை நீ சொன்னாய் அப்படின்னா இன்னும் பல பேர் பக்தியில வருவா இல்லையா அப்படின்னு சார். விவேகானந்தெல்லாம் பெரிய ரிஷி, ஆச்சரியமான யோகி. அவருடைய அனுபவங்கள்லாம் அவர் வெள்ள சொன்ன உடனே எத்தனை பேர் ஹிந்து தர்மத்தை ஆசிரியிச்சு எவ்வளவு அழகா அனுபவிச்சார். நிவேதிதாலாம் பாரத தேசத்துக்கு கைங்கரியம் பண்றதுக்கே வந்தா. ஒருவேளை விவேகானந்தர் வாயே திறக்கல, ரகசியமா எங்கேயோ இருந்தார், ஒரு பாடு இமயமலையில் எங்கேயோ உட்காந்துட்டு பக்தி பண்ணி பகவான் அனுபவி விசுவாசிக்கலாம், இவ்வளவு தூரம் நமக்கு பிரயோஜனம் இருக்குமானா சத்தியமா இருந்திருக்காரு. அப்ப இப்ப ஜடபரதரே பாருங்க, அவர் ரெண்டு ஜென்மா தோத்து போயிட்டு மூணாவது ஜென்மால பிரம்மஞானியா யாருக்கிட்டையும் ஒன்னும் பேசாம இருக்கார். ஆனா அவர் ஒருவேளை பேசியிருந்தார் வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு பிரம்மஞானம் கிடைச்சிருக்கும். அவர் பேசவே இல்லை, பகவானுக்கே பொறுக்க முடியாமதான் அழகா ரகுவனனுக்கு பல்லக்கு தூக்க வச்சு அவனுக்கு உபதேசம் பண்ணும்படியான ஒரு நிலைமையை கொண்டு வந்தார். அதனாலதான் ஜடபரதர் விஷயங்கள் லோகத்திலே பிரகடனமாச்சு. அப்ப நன்னா விஷயம் தெரிஞ்சவா சொல்லி கொடுத்தாதானே சம்சாரிகள் கரையேற முடியும். படிப்பறிவில்லாதவனுக்கு படிச்சவன் விஷயம் சொல்லி கொடுத்தாதானே மேல வர முடியும். அப்ப தான் மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. குறுகை காவலை பண்ற உத்தமமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அப்புறமா யோக ரகசியம்ன்ற ஒரு விஷயமே ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆள வந்தாலும் அவரை பார்க்க முடியல. அப்ப கைநழுதி போயிடுறது இல்லையா, அதனால ஆண்டாள் சொல்றா இது கலியுகமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பகவத் பக்தி பகவத் தியானம் பகவானுடைய கிருபையில ஆனந்தமா தலைக்கலாம்ன்ற ஒரு விஷயமே தெரியல. உனக்கோ நன்னா தெரியறது, நீ ராத்திரி தூக்கத்துல கூட பகவத் தியானத்துல மக்னமாயி தூங்கிட்டு இருக்காய், எழுந்து வா. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திடவாய், ரொம்ப டயர்டா இருந்தா கூட ரொம்ப கதவை தாப்பாள திறந்து விட்டுடு, அப்புறம் உன்ன வந்து எப்படி எழுப்ப, நீ உள்ள தாப்பாளல்ல வேற போட்டு இருக்காய், நீ கொஞ்சம் கிருப பண்ணு. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திடவாய். சில சந்தர்ப்பங்கள்ல இப்படியும் அர்த்தம் பண்ணலாம், நம்ம எல்லாம் நம்முடைய சௌகரியங்களை விட்டு கொடுத்துட்டு வெளில வரமாட்டோம் பக்திக்கு. இந்த பக்தி கூட ரொம்ப சௌகரியமா அப்படி கதவை எழுந்து ஒரு பூஜை பண்ணுவேன், சாயங்காலம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன், முடிஞ்ச அன்னைக்கு கோவில் போவேன், அவ்வளவுதான். இது இதுக்கு மேல எனக்கு பக்தி வேண்டான்னு அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி என்னுடைய சத்சங்கத்துக்கு வாங்கோ கோவிலுக்கு வாங்கோ அப்படின்னா உடனே அவளுடைய சங்கார்த்தத்தையே கட் பண்ணிட்டு நம்ம அந்த குடிக்கிற கணத்து தவளை மாதிரி இருக்கிறது நமக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனா பாகவதா எப்படி அப்படின்னா விடவே மாட்டா, திரும்பி 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 மேல வந்து விழுந்து நம்மள இந்த பகவத் பக்தியில தலைக்க வைப்பா. ஒரு பெரிய ஆச்சரியமான மகாத்மா இருந்தார், அவர் பகலெல்லாம் தேமேனு உட்கார்ந்துருப்பார். ராத்திரி ஆயிடுது அப்படின்னா கத்தி கத்தி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு கத்துவார். இந்த வியாபாரிகள்லாம் அப்பதான் கடையெல்லாம் மூடிட்டு கடை வாசல் எப்படி படுத்துப்பா. அவள்லாம் ரொம்ப கோபம் வந்துடுத்து. ஒரு நாள் ஒரு இடத்துல சண்டை போட வந்துட்டா, அவங்க ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் காது கேட்காதா, ஏன் ராத்திரியான அப்படி காட்டு கத்தல் கத்திரி நிம்மதியா தூங்க முடிய மாட்டேங்கிறது அப்படின்னா. உடனே அந்த மகாத்மா சிரிச்சுட்டே சொன்னாராம், ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நான் வாய் மூடிட்டு இருந்தாலும் காது கேட்கும், உங்க காதெல்லாம் வேணும்ன்றதுக்காகத்தான் அப்படின்னாராம். ஆனா அவ கேட்டா இதுக்கு எங்க தூக்கத்தை கிடைக்கல உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா. அப்ப அந்த மகாத்மா சொன்னாராம், இல்ல காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் வியாபாரம் லாபம் நஷ்டம் நாளைக்கு இது பண்ணணும் இது பண்ணும் இப்படியே ஜென்மா போயிட்டு இருக்கு. ராத்திரி படுத்தா கூட சொப்பனத்துல கூட உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்துன்னு இதே யோசனையா இருந்திருக்க, கடைசியில பகவத் சிந்தனை பண்றதுக்கோ பகவத் தியானம் பண்றதுக்கோ கோவிலுக்கு போகிறதுக்கோ நேரம் இல்லைன்னு சொல்லிடுறேள். அதனால அட்லீஸ்ட் நான் சொல்ற நாமஜபமாவது உங்க காதல விழுந்து உங்களுக்கு பகவத் எனக்கு நான் கிடைக்கட்டுமேனு கத்துறேன் அப்படின்னா. உடனே அந்த வியாபாரிகள்லாம் அவர் திருவடிகள்ல விழுந்த வாஸ்தவன் தான் சுவாமி. ஆனா ஒன்னு நீங்க சொல்ற ரொம்ப உண்மை, முன்னாடிலாம் தூங்கினோம்னா இன்னமோலாம் சொப்பனம் வரும், இப்பெல்லாம் படுத்தா நீங்க கத்த ஆரம்பிப்பள், நீங்க அப்படி கத்த ஆரம்பிச்ச உடனேயே எங்களுக்கு என்னடா அவர் கத்துறாரேன்னு தோணும். அதுக்கப்புறம் கவனிச்சு பார்த்தோம் அப்படி